உங்களுடைய ஆவணப்படத்தின் தலைப்பு என்ன, எவ்வளவு தூரத்துக்கு எடுத்திருக்கிறீங்க, என்னென்ன மொழியில் எடுத்திருக்கீங்க?
இந்த ஆவணப்படத்தின் தலைப்பு குடியம் குகை. அந்த கிராமத்தின் பெயர் குடியம், குடியம் கிராமம். ஸோ இதை வந்து ஒரு 33 நிமிட ஆவணப்படமாக எடுத்திருக்கிறோம். இது தமிழ் அண்ட் ஆங்கில மொழிகளில் இருக்கிறது, இன்னும் மற்ற மொழிகளில் இதிலும் மொழிபெயர்க்கவில்லை.
இந்த ஆவணப்படத்தின் பேசு பொருள் என்ன, எதை பத்தி இந்த ஆவணப்படம் பேசுது?
இந்த ஆவணப்படம் சென்னைக்கு அருகே 70 கிலோமீட்டரில் உள்ள இந்த ராக் ஷெல்டர் எனப்படும் பாறை அமைப்புகள் தொல் பழங்காலம் மனிதர்கள் வாழ்ந்த இடமாக இருந்திருக்கிறது. இந்த குடியம் குகை சென்னைக்கு அருகே 70 கிலோமீட்டர் அருகில் அமைந்துள்ளது. இந்த குடியம் குகை குறித்த தொல்லியல் சான்றுகளை பற்றியும் புவியியல் அமைப்பு சான்றுகளை பற்றியும் அதனுடைய வல்லுநர்களுடன் நேர்காணலுடன் நேர்காணல் எடுத்து பல தரவுகளை ஆய்வு செய்து இந்த ஆவணப்படம் உருவாக்கி இருக்கிறோம்.
உங்களுடைய இந்த ஆவணப்படத்திற்கான களப்பணியில் நீங்கள் கண்ட குடியம் குகைகள் என்னுடைய இன்றைய நிலை, அதனுடைய தொன்மை வரலாறு பற்றி நீங்கள் தெரிவிக்கும் தகவல்களின் முக்கியத்துவம் என்ன?
முதன் முதலில் இதை பார்க்க சென்ற பொழுது ஒரு பார்வையாளனாக நான் பார்த்த சைன்போர்டு பெயர் பலகையில் உள்ள வாசகம் என்னை கவர்ந்தது. குடியம் குகை செல்லும் வழி 100,000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள குகை என்று, தொல்மாந்தர்கள் வாழ்ந்த குகை என்று இருந்தது. நான் அதன் பின்பு சந்தித்த வரலாற்று ஆய்வாளர்களும் ஆர்கியாலஜிஸ்ட் புவியியல் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் பணிபுரிந்த முன்னாள் இயக்குநர்களையும் சந்தித்த பொழுது இதனுடைய முழு விவரம் தெரிய கிடைத்தது. இதில் வந்து இப்பொழுது எனது இந்த ஆவணப்படத்தில் இது 200,000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஆதாரபூர்வமான சில இதுவும் இடம்பெற்றுள்ளது. புவியியல் அமைப்பு படி அதில் உள்ள பாறைகள் உருவாகி சுமார் 13 கோடி வருடங்கள் இருக்கும் என்று தென்னிந்தியாவின் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கூறும் குடியம் குகையானது 200,000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே தொன்மாந்தர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளாக நீங்கள் எதை முன்வைக்கிறீர்கள்? அந்த சான்றுகள் அந்த துறை சார்ந்த மற்ற தேசிய அளவிலான மற்றும் சர்வதேச அளவிலான அளவுகோல்களுக்கு பொருந்தி வருகிறதா?
கண்டிப்பாக. இந்த குடியம் குகை குறித்த ஆய்வுகளை இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1962 முதல் 64 வரை களப்பணி செய்து அங்கு சில கல் ஆயுதங்களை கண்டெடுத்திருக்கிறார்கள். அந்த கல் ஆயுதங்களின் கருத்து முடிவுகள் குறித்து சென்னையில் உள்ள சாந்தி பப்பு என்ற ஆர்கியாலஜிஸ்ட் கூறும் பொழுது இதை போஸ்ட் அஷூலியன் முதல் மிடில் பாலியோலித்திக் உள்ள காலகட்டம் என்று குறிப்பிடுகிறார். அவரிடம் என் கணக்கில் கேட்ட பொழுது இது சுமார் 200,000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள மனிதர்கள் உபயோகப்படுத்தியவை என்று இதில் சான்று அளித்துள்ளார்.
அந்த 200,000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு மனிதர்கள் வாழ்ந்து அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் தான் அவை என்பது பரிசோதனைகள் மூலம் சர்வதேச அளவில் ஏற்கத்தக்க பரிசோதனைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி.
இதுவரை 1964 அப்பொழுது எடுத்த கல் ஆயுதங்களை அவர்கள் பரிசோதனை மூலமாக நிரூபித்ததாக தரவுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாக சாந்தி பப்பு அத்திரம்பாக்கம் குடியம் அருகில் உள்ள 10 கிலோமீட்டர் அருகில் உள்ள அத்திரம்பாக்கம் என்ற ஆற்றுப்படுகையில் 2011 நடத்திய ஆய்வின் பொழுது கிடைத்த கல் ஆயுதங்களை பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பி அங்கு 2 அறிஞர்களை அதில் சேர்த்து ஆய்வு செய்து முறையான நவீன டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆகியவற்றை உபயோகப்படுத்தி அந்த கல் ஆயுதங்களின் வயது சுமார் 1.5 மில்லியன், அதாவது 15,000 வருடங்களுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அதை ஆய்வு கட்டுரையாக அமெரிக்காவில் உள்ள சயின்ஸ் மேகசினில் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள்.
அப்படியானால் இந்த குடியம் குகையிலும் கூட 200,000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்மாந்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் பயன்படுத்திய கல்லாயுதங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டது என்பதை இது துணை சான்றாக நிறுவுகிறது என்று நீங்கள் கூற வருகிறீர்களா?
கண்டிப்பாக நம்பலாம். அதை அந்த சாந்தி பப்பு என்ற ஆய்வாளரும் அதை தொடர்பு படுத்தி அதில் இந்த ஆவணப்படத்தில் பேசியுள்ளார். ஒரே குழுமங்களாக இருந்தவர்கள் 10 கிலோமீட்டரில் உள்ள தூரத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கலாம், அவர்கள் அந்த இடத்திலும் வாழ்ந்திருக்கலாம் என்ற இது உள்ளது. ஆனால் இதுவரை அதற்கு அப்புறம் 1964 பிறகு முறையான ஆய்வுகள் எந்த வித இந்திய அளவு அமைப்பிலோ அல்லது மாநில அளவு அமைப்பிலோ முறையான ஆய்வுகள் எதுவும் செய்யப்படவில்லை. அதைத்தான் எங்களது முடிவுரையில் நாங்கள் ஆவணப்படுத்தியுள்ளோம்.
சரி, இப்போ நீங்க அங்க போய் குடியம் குகையில் பார்த்தபொழுது அந்த இடம் எப்படி இருக்கிறது தற்போது?
அதையும் நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அதை ராபர்ட் புரூஸ்ஃபுட் என்ற புவியியல் அமைப்பாளர் 1864 அதை கண்டுபிடித்து எழுதியதாக ஒரு ஆவணம் உள்ளது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில். அப்பொழுது அவர் குறிப்பிடும் பொழுது அங்கு கோயில்களோ சிலைகளோ எதுவும் இல்லை. ஆடு மேய்க்கும் மனிதர்கள் சில சட்டிகளை வைத்துள்ளார்கள் தண்ணீர் அருந்துவதற்காக என்பது மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பிந்தைய காலகட்டங்களில் இப்பொழுது அங்கு ஒரு அம்மன் சிலையை நிறுவி அங்கு வழிபட துவங்கியுள்ளனர். அது இல்லாமல் அதில் இப்பொழுது இளைஞர் சமுதாயம் அதை ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக கருதி கொண்டு அங்கு போய் பாட்டில்களையும் குப்பைகளையும் போட்டுவிட்டு வருகிறார்கள். அதே மாதிரி அந்த உள்ளூர் மக்கள் அதை ஒரு வழிபாட்டு தெய்வமாக கருதி அங்கு ஆய்வு நடத்த குழி வெட்டிய இடத்தில் இப்பொழுது குப்பை குழி வெட்டி குப்பையை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கு இந்த ஆவணப்படத்தின் முடிவுரையில் சொல்லியுள்ளோம்.
இந்த ஆவணப்படத்தின் நோக்கம் என்ன?
இந்த ஆவணப்படத்தின் நோக்கம் இவ்வளவு வரலாற்று முக்கியம் உள்ள இடத்தை இந்திய தொல்லியல் துறையோ தமிழக தொல்லியல் துறையோ அல்லது அதை சார்ந்த எந்த துறையோ யாரும் உரிமை எடுத்துக்கொள்ளாமல் தற்பொழுது இந்தியாவின் தமிழகத்தின் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டின் கீழ் உள்ளது. இதை பொதுமக்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கோ அல்லது தொல்லியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போன்று எங்களோட இந்த ஆவணப்படத்தின் வேண்டுகோள் சம்பந்தப்பட்ட துறை இதை முன்னெடுத்து இதை பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும்தான்.
இந்த ஆவணப்படத்தை நீங்கள் கேன்ஸ் திரைப்பட விழாவுக்கு அனுப்பியதன் நோக்கம் என்ன? நீங்கள் அங்கே போன போது உங்களுக்கு கிடைத்த அனுபவம் என்ன?
நாங்கள் இதை 3 வருடங்களாக எடுத்துக் கொண்டுள்ளோம். எடிட்டிங் போன்ற பணிகள் முடிந்தவுடன் நாங்கள் எதேச்சையாக கேள்விப்பட்டதுதான் கான் ஃபெஸ்டிவல். கான்ஸ் திரைப்பட விழாவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்லை. பட் அது தெரிவு அங்கு தேர்வு செய்யப்பட்டது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இதனால் இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை உலக அளவில் அல்லது உலக பத்திரிகைகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் சென்றடைய ஒரு காரணமாக அமைந்தது குறித்து எங்களுக்கு மகிழ்ச்சி.
நீங்கள் அங்கே திரையிடப்பட்ட போது உங்களுக்கு நேர்ந்த அனுபவம் எப்படி இருந்தது?
அங்கு திரையிட்டது உண்மையிலே அதிக மகிழ்ச்சியாக இருந்தது. இது குறித்து நிறைய ஆர்வலர்கள் கேட்க ஆரம்பித்து உள்ளார்கள். அதனால் எங்களுக்கு கிடைக்கும் அந்த எக்ஸ்போஷர் இது வந்து கண்டிப்பாக அந்த இடத்தை பாதுகாக்க உதவும் என நம்புகிறோம்.
கான்ஸ் திரைப்பட விழாவில் இந்த குறிப்பிட்ட உங்களுடைய ஆவணப்படம் எதன் கீழ் தேர்வானது, எப்படி தேர்வானது?
நாங்கள் கான்ஸ் திரைப்பட விழாவிற்கு அனுப்பும் பொழுது அபிஷியல் செலக்ஷன் என்று சொல்லப்படுகிற வரிசையில் எங்களால் அனுப்ப முடியவில்லை. நேரத்தின் லிமிடேஷன் காரணமாக குறும்படமாக இருந்தால் 15 நிமிடமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. அது இல்லாமல் ஷார்ட் பிலிம் கார்னர் என்று அழைக்கப்படுகிற செக்ஷனுக்கு எங்கள் படம் அனுப்பப்பட்டது. ஏனென்றால் இந்த ஆவணப்படம் குடியம் குகை ஆவணப்படம் 33 நிமிடமாக முடிந்துள்ளது. ஸோ இதன் அடிப்படையில் அவர்கள் வந்து அதை ஆன்லைனில் அப்லோட் செய்து அதை அவர்கள் திரையிட்டு ஒரு பார்த்த பிறகே எங்களுக்கு அவர்கள் அதை அனுமதித்து எடுத்தார்கள். இந்தியாவிலிருந்து சுமார் 20 படங்கள் குறும்படங்கள் பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதில் டாக்குமெண்ட்ரி என்ற வகையில் 2 படங்கள் இந்தியாவிலிருந்து தேர்வாகியுள்ளது.
ஆனால் இது வந்து போட்டிக்கானதாக தேர்வாகவில்லை, அப்படித்தானே?
ஆமாம், இது போட்டிக்கான தேர்வு அல்ல. இது ஷார்ட் பிலிம் கார்னர் என்பது ஒரு இந்த இடைப்பட்ட கால அளவு உள்ளவர்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பதான ஒரு மேடையாக உள்ளது.
இந்த குடியம் குகை ஆவணப்படம் எடுத்த பொழுது இதற்கு என்ன மாதிரியான புதிய தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள்?
இந்த குடியம் குகை ஆரம்பித்த பொழுதிலிருந்தே இதை ஒரு தரமான ஒரு திரையிடலுக்கு தகுதியாவதற்கு தேவையான அளவில் HD என்ற தொழில்நுட்பத்தில் ஆரம்பத்தில் இருந்தே பதிவு செய்துள்ளோம். அதனால்தான் இப்பொழுது சர்வதேச பட விழாக்களுக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் கேட்கும் ஒரு தரம் உள்ளது. இதை இட்ஸ் எலிஜிபிள் ஃபார் தியேட்டர்கள் ப்ரொஜெக்ஷன் என்று சொல்வார்கள். அதை 24 ஃப்ரேம்ஸில் திரையில் காண்பதற்கான தரத்தோடு எடுத்துள்ளோம்.
இதன் அடுத்த கட்டம் என்ன?
இதன் அடுத்த கட்டம் இன்னும் இதனுடைய இதை வெளியில் பரப்பி மீடியா மற்றும் பொதுமக்களுக்கும் திரையிட்டு காமித்து அந்த உள்ளூர் மக்களுக்கும் திரையிட்டு காமித்து அதனுடைய உன்னதத்தை அவர்களுக்கு அறிய செய்வது. அது மட்டும் இல்லாமல் அரசு அமைப்புகளுடன் பேசி அந்த இடத்தை முறையான வகையில் பாதுகாக்க செய்யும் வழிமுறைகளையும் மேற்கொள்ள உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செய்த ஒரு சிறு ஆய்வில் அதில் 60களில் இதில் 16 குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வெறும் 2 குகைகள் மட்டுமே பார்க்கக்கூடிய அளவில் உள்ளது. ஸோ எங்களது 2 பாகம் குடியும் குகையில் மீதி இருக்கும் 14 குகைகளையும் கண்டறிந்து அதை பாதுகாக்கும் ஏற்பாடுகளை செய்ய உள்ளோம்.
இதற்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க?
இதை வந்து நானும் இது வந்து எந்த ப்ரொடியூசரும் இல்லாமல் நானும் எனது கேமராமேன் நண்பர் வசந்தும் கடந்த 3 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு சுமார் 400,000 வரை செலவாயிருக்கும் என தோணுகிறது.